2018 ஆம் ஆண்டு மார்ச் மாத தெண்டல் இதழில் பாசு ரமணன் அவர்களின் மேலோர் வாழ்வில் ஐயா ஸ்ரீ வைகுண்டர் பகுதி 2. ஸ்ரீ வைகுண்டர் அவதாரம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஒரு நாள் கொடிமரத்தகே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த ஐயா திடீரென ஏதோ ஒரு உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர் போல கடலை நோக்கி சென்றார். அவர் நீராட செல்கிறார் என சிலர் நினைத்தனர். அவர் கடலுக்கு அருகே அமர்ந்து தவம் செய்ய செல்கிறார் என சிலர் நினைத்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தண்ணீருக்குள் இறங்கிய ஐயா மற்றவர்கள் ஓடி வந்து தடுக்கும் முன் தண்ணீருக்குள் மூழ்கி மறைந்தார். பதைபதைத்து போயினர் அவருடன் வந்தவர்கள். சிலர் கடலுக்குள் இறங்கி தேடி பார்த்தனர், பலனில்லை. நீருள் மறைந்தவர் மறைந்தவர்தான், வெளியே வரவில்லை. சிலர் அவர் இறந்து விட்டிருப்பார் என்றனர். சிலர் அவரை சுறாமியில் இழுத்துச் சென்றிருக்கும் என்றனர். சிலரோ அவர் கடலின் நடுவே ஆழத்தில் சென்று மாட்டியிருப்பார், திரும்ப வருவது கடினம் என்றனர். இப்படி பலரும் பலவிதமாக கூறிக்கொண்டிருக்கையில் ஐயாவின் தாய் வெயிலாள் மட்டும் தன் மகன் கண்டிப்பாய் திரும்ப வருவான் என்று நம்பிக்கையுடன் சொன்னார். கனவில் கடவுளால் வந்த உத்தரவு என்பதால் அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார். இப்படியே 2 நாள் ஆயிற்று. போனவர்தான் திரும்பி வரவே இல்லை. 3வது நாள் அதிகாலை நேரம் சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தான். திடீரென கடலின் நடுவிலிருந்து தோன்றி மேலே வந்தார் ஐயா. அதை பார்த்து அங்கு நீராடி கொண்டிருந்த கூட்டம் திகைத்து போனது. தாய் வெயிலாளுக்கு துணையாக அங்கேயே அமர்ந்திருந்த உறவினர்கள் ஆச்சரியப்பட்டனர். எப்படி உயிரோடு திரும்ப வருகிறார் இவர்? அதுவும் இவ்வளவு நாட்கள் கழித்து. இதுவரை எங்கே இருந்தார்? என்ன செய்தார்? எப்படி சாத்தியம்? இது கனவா நனவா என்று குழம்பினர். தங்களுக்குள் வியந்து பேசிக்கொண்டனர். தாய் வெயிலாள் ஐயா முன்பு ஓடி வந்து அவரை வரவேற்றாள். எங்கு போனாயப்பா என்று அன்புடன் விசாரித்தாள். வைகுண்டத்திலிருந்து வருகிறேன் என்று மட்டும் பதிலளித்தார் ஐயா. வேறேதும் பேசவில்லை. அதுவரை இல்லாத பொலிவும் ஒளியும் சாந்தமும் அவர் முகத்தில் கூடியிருந்தன. கண்கள் சுடர்விட்டன. அன்பர்கள் அவர் காலில் விழுந்து வணங்க முற்பட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய ஐயா, அன்பர்களே, நாம் அனைவரும் சகோதரர்கள். நம்மில் உயர்வு தாழ்வு இல்லை. மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து புவியில் தர்மயுகத்தை நிறுவ அந்த ஸ்ரீமன் நாராயணனின் அருள் பெற்றே நான் வைகுண்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். பின் அனைவருடனும் புறப்பட்டு தமது இருப்பிடமான பூவண்டர் தோப்பு என்னும் சாமி தோப்பை அடைந்தவர் அங்கே தவ வாழ்வை தொடர்ந்தார். செந்தூர்பதியில் ஐயா செய்த அற்புதமும் வைகுண்டத்திலிருந்து வருகிறேன் என்று அவர் அளித்த பதிலும் திக்கெட்டும் பரவியது. மக்கள் ஐயா வைகுண்டர் என்று அன்புடன் போற்றி திரளாக வந்து தரிசித்து செல்ல ஆரம்பித்தனர். உயர்குடியினரில் சிலருக்கு இதனை பொறுக்க முடியவில்லை. அவர்கள் ஐயா வைகுண்டரை ஒரு புரட்சிக்காரராகவும் தீவிரவாதியாகவும் தேச துரோகியாகவும் சித்தரித்து திருவிதாங்கூர் மன்னரிடம் புகார் செய்தனர். மன்னரும் தீர விசாரிக்காமல் அவரை கைது செய்ய காவலர்களுக்கு ஆணையிட்டார். காவலர்கள் சாமி தோப்பு சென்றனர். அங்கே ஐயாவை காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்காததால் அவர்கள் ஐயாவின் குடிசையை இழுத்து தரைமட்டமாக்கினர். அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தினர். அவரது சீடர்களை துன்புறுத்தினர். பின் நிகழ்வுகளை தெரியப்படுத்த மன்னரை நாடி சென்றனர். நடந்தவற்றை அறிந்த ஐயா சீடர்கள் முன் தோன்றினார். அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு கூறியவர் தன்னை கைது செய்ய அமைச்சரும் படை வீரர்களும் வரப்போவதை தெரிவித்து அனைவரும் பொறுமையாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டார். அவர்களும் அமைதியாகினர். அமைச்சர் திரளான காவலர்களுடன் அங்கே வந்தார். வைகுண்டர் மீது பல்வேறு குற்றங்களை சாட்டினார். ஐயா பதில் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார். சினமுற்ற அமைச்சர் ஐயாவை சிறையில் அடைக்குமாறு ஆணையிட்டார். மக்கள் எதிர்த்தனர், கொந்தளித்தனர். ஆனால் ஐயாவோ அமைதி காக்க ஆணையிட்டார். காவலர்கள் அவரை கைது செய்து திருவனந்தபுரத்திற்கு அழைத்துச் சென்றனர். சிங்காரத்தோப்பு என்ற இடத்தில் உள்ள சிறைச்சாலையில் அடைத்தனர். சிறையில் அற்புதங்கள். சிறைச்சாலையில் யாருடனும் பேசாது தியானத்தில் ஆழ்ந்தார் ஐயா. தன்னை வருத்திய காவலர்கள் வெறும் கருவிகள்தாம் என்பதால் அவர்களை கடியவில்லை. அவர்களது வாழ்க்கை பிரச்சனைகளை தவ யோகத்தால் தீர்த்து வைத்தார். நோய்களை குணமாக்கினார். அதனால் காவலர்களும் வைகுண்டர் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் செலுத்த ஆரம்பித்தனர். இது மன்னருக்கு தெரிய வந்தது. அவர் புதிய காவலர்களை நியமித்தார். ஐயா வைகுண்டரை சித்திரவதை செய்ய உத்தரவிட்டார். அவர்கள் ஐயாவை அடித்து துவைத்தனர். ஐயா வைகுண்டரோ எதுவுமே நடக்காதது போல அமைதி காத்தார். இவரிடம் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறது போலும். இவரை துன்புறுத்துவது பாவம் என்ற முடிவுக்கு வந்த காவலர்கள் செய்தியை மன்னருக்கு தெரிவித்தனர். ஆனால் மன்னர் ஏற்கவில்லை. மந்திரமாவது சக்தியாவது எல்லாம் பித்தலாட்டும். இந்த வைகுண்டருக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுங்கள். அவர் சாகாமல் தப்பிக்கிறாரா என்று பார்க்கலாம் என்று கொக்கரித்தார். காவலர்கள் பாலில் விஷத்தை கலந்து ஐயாவிடம் அடித்து அருந்துமாறு வற்புறுத்தினர். அப்போது உண்ணான் ஊன்பு இருந்ததால் ஐயா அதனை ஏற்க மறுத்தார். காவலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தவே வேறு வழியின்றி பாலை அருந்தினார். அவருக்கு எதுவும் ஆகவில்லை. அதனை அறிந்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். செய்தி மன்னரை எட்டியது. அவர் நம்பவில்லை. விறகு கட்டைகளை அடுக்கி காய்ந்த மிளகாய்வற்றிலே கூட்டி அவர் இருந்த அறைக்கு தீ வைக்குமாறு ஆணையிட்டார். அதன்படி அவர் இருந்த அறையை சுற்றிலும் காய்ந்த விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டு வரமிளகாய் கொட்டப்பட்டு தீ வைக்கப்பட்டது. அந்த நெருப்பு சுவாமிகளை ஒன்றுமே செய்யவில்லை. அவர் எப்பொழுதும் போல புத்துணர்ச்சியுடன் அமர்ந்திருந்தார். பின் மன்னரின் ஆணைப்படி நீச்சறையில் இட்டனர் காவலர்கள். அதுவும் அவரை ஒன்றும் செய்யவில்லை. இந்நிகழ்வுகளை ஐயா வைகுண்ட சுவாமிகள் தமது அருள் நூலில் அரங்கதனே அழைத்து வத்தல் போட்டு தீ வைத்தும் அசையாமல் இருந்தேன் சிவனே ஐயா என்று குறிப்பிட்டுள்ளதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வளவு நடந்தும் மன்னர் மனம் மாறவில்லை. அடுத்து பல நாள் பட்டினி போடப்பட்ட காட்டு புலியை ஐயா வைகுண்டர் மீதியே கட்டளையிட்டார். குறிப்பிட்ட நாளில் மக்கள் முன்னிலையில் பொது மைதானத்தில் ஐயா வைகுண்டரின் மீது பசித்த காட்டு புலியை ஏவ சொன்னார் மன்னர். புலிகொண்டு மைதானத்திற்கு வந்தது. கூண்டு திறக்கப்பட்டது. சற்று தொலைவில் அமர்ந்திருந்த ஐயா வைகுண்டர் மீது சீறி பாய்ந்தது புலி. ஆனால் அவர் அருகே நெருங்கியதும் பின்வாங்கியது. அவரை சுற்றி சுற்றி வந்தது. அவர் காலருகே படுத்து கொண்டு விட்டது. காவலர்கள் பலமுறை ஈட்டி கொண்டு அதனை குத்தியும் பலனில்லை. காவலர்களுக்குத்தான் உயிர் சேதம் உண்டானதே தவிர புலி ஐயாவை தொடவில்லை. நிகழ்ச்சியை நேரடியாக கண்ட மன்னர் அதிர்ந்தார், திகைத்தார். ஐயா வைகுண்டரின் பெருமையை உணர்ந்தார். உடனே அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்தார். ஐயாவும் தனக்கு இன்னா செய்த அந்த மன்னர் மீது பகைமை பாராட்டாமல் அங்கிருந்து அடியவர்களுடன் தனது இருப்பிடம் திரும்பி தவ வாழ்வை தொடர்ந்தார். ஐயா வழி தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு பல்வேறு உண்மைகளை பூஜித்து அவர்களை நல்வழிப்படுத்தினார் ஐயா. சுவாமிகள் திருநீற்றை நெற்றியில் நாமம் போல அணியும் சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஆணையிட்டார். கடவுள் படைப்பில் அனைவரும் ஒன்றானவரே. எந்த மனிதனும் மற்றவனை விட உயர்ந்தவன் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது செருக்கால் ஒருவருக்கு ஒருவர் கற்பித்துக் கொண்டதே என்று வலியுறுத்திய ஐயா வைகுண்டர் தம்மை பின்பற்றுவோருக்கான புதிய வழிபாட்டு முறைகளை உருவாக்கினார். அது ஐயா வழி என்று அன்பர்களால் போற்றி புகழப்படுகின்றது. ஐயா வழி மக்களின் ஞான நூலாக அகில திரட்டு அம்மானே கருதப்படுகிறது. அருள் நூல் என்பதும் முக்கியமான நூலாக போற்றப்படுகிறது. அந்நூல்களில் வழிபாட்டு முறைகளையும் வழிபாட்டின் போது பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்களையும் எதிர்கால நிகழ்வுகள் பலவற்றையும் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் ஐயா. ஐயா வழிபாட்டு முறை. ஐயா வழிபாட்டு முறை மிகவும் புதுமையானது. ஒரு நாற்காலியில் ஐயா வைகுண்டர் இருப்பதாக பாவித்து நாற்காலிக்கு பின்புறம் ஆளுயர நிலைக்கண்ணாடியை வைத்து நாற்காலியின் மேல் தாமரை மலரை வைத்து அதன் மேல் விளக்கேற்றி வைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும் என்பது அதில் முக்கியமான ஒன்று. முக்கியமாக நெற்றியில் நாமம் அணிந்திருக்க வேண்டும். மற்றும் மார்பிலும் தோளிலும் நாமம் அணிந்திருக்க வேண்டும். தலையில் தலைப்பாகி கட்டி இருக்க வேண்டும். கண்ணாடி முன் இருக்கும் தன் உருவத்தை வணங்குவது என்பது தன்னுள் இறைவன் இருக்கிறான் என்பதை அனைவரும் உணரவே வழிபாட்டில் தூய்மை அவசியம். எளிமையாக வழிபாடு நடத்தப்பட வேண்டும். மாமிச உணவுகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அனைவருடனும் அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். அனைவரும் தமக்கு சமமே. தமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று யாரும் இல்லை. கூட்டு பிரார்த்தனை மிகச்சிறந்த ஒன்று. அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும். தாம் நாராயணனின் அம்சம். ஆகவே தம்மை அனைவரும் ஐயா என்று அழைக்க வேண்டும் என்றெல்லாம் ஐயா தனது வழிபாட்டு கோட்பாடுகளை குறிப்பிட்டுள்ளார். ஐயாவின் பக்தர்கள் அனைவரும் அதனை இன்று வரை தவறாமல் பின்பற்றி வருகின்றனர் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும். துவையல் பந்தி என்பது ஐயாவின் ஆணைப்படி அவர் வகுத்து தந்த கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் ஒன்றாக சேர்ந்த அமைப்பு. அவர்கள் தமக்குள் ஒன்று சேர்ந்து மூன்று வேளை குளித்து நனைந்த ஆடைகளையே அணிந்து தமக்கான உணவை தாங்களே ஒன்று சேர்ந்து தயார் செய்ய வேண்டும். பின்னர் உண்ண வேண்டும். இது துவையல் பந்தியை ஐயா அவர்களே வாகைப்பதி என்னும் இடத்தில் நடத்தினார். பின் தாமரைப்பதி முட்டப்பதி என பல இடங்களிலும் தங்கி தம்மை நாடி வந்தவர்களுக்கு பல்வேறு உண்மைகளை பூஜித்தார், நல்வழிப்படுத்தினார். ஐயா வைகுண்டரின் அறிவுரைகள். தாழக்கிழப்பாரை தற்காப்பதே தர்மம். எளியோரை கண்டு இறங்கி ஏறு மகனே. இறப்போர் முகம் பார்த்து ஈவது நன்றாகும். வரம்பு தப்பாதே, வழி தவறி நில்லாதே. நன்றி மறவாதே, நான் பெரிதென்று எண்ணாதே. கோபமாய் விழாதே, குவியச் சிரிக்காதே. கொல்லென்ற பேச்சு கூற நினையாதே. சத்ருவோடும் சாந்தமுடனே இரு. கோபத்தை காட்டாதே, கோளோடு இணங்காதே என்றெல்லாம் பலவாறாக ஐயா வைகுண்ட சுவாமிகள் கூறியிருக்கும் அறிவுரைகள் முக்கியமானவை, மக்கள் எல்லாரும் பின்பற்றத்தக்கவை. மகா சமாதி. இவ்வாறு வாழ்வாங்கு வாழ்ந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய ஐயா வைகுண்ட சுவாமிகள் 1851 June 9 அன்று மகா சமாதி அடைந்தார். ஐயா அம்பலப்பதியில் சமாதி அடைந்ததாகவும் பின்னர் சாமி தோப்பில் அவரது உடல் சமாதி செய்விக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சமாதி அமைவிடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகத்தீஸ்வரம் வட்டத்தில் உள்ள கிராமம் சாமி தோப்பு. அது அக்காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. சுச்சீந்திரம் நகருக்கு அருகில் உள்ள தாமரை குளத்திற்கு மிக அருகில் சாமி தோப்பு அமைந்துள்ளது. தோப்பின் அருகே உள்ள முந்திரி கிணற்று தீர்த்தம் புனிதமான ஒன்றாகும். அதில் குளித்து நீராடிவிட்டே வழிபாடுகளை தொடங்க வேண்டும் என்பது ஐயாவின் கட்டளை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மருந்து வாழ் மலையில் ஐயா வைகுண்டனின் ஆசிரமம் உள்ளது. இன்றும் அங்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கூட்டு பிரார்த்தனை நடந்து வருகிறது. ஐயா வழியில் நிழல் தாங்கல்கள் என்பவை ஆதரவற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இன்ன பிற நோயாளிகளுக்கும் ஆதரவளிக்கும் இல்லமாக செயல்பட்டு வருகின்றன. ஐயாவின் பிறந்த நாள், அவர் வைகுண்டராய் அவதரித்த நாள் போன்றவை மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஐயா அரஹர சிவசிவ, அரஹர சிவசிவ, அரஹர சிவசிவா என்பதும் சிவசிவா ஆதிகுரு சிவசிவா என்பதும் ஐயா வலியுறுத்திய திருமந்திரங்களாகும். இவற்றையும் இன்னும் உகப்படிப்பு உச்சிப்படிப்பை போன்ற பல பாடல்களையும் வழிபாட்டின் போது பாராயணம் செய்கின்றனர் அன்பர்கள். அன்பையும் மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் அனைவருக்கும் உணர்த்தி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற சித்தாந்தத்தை வலியுறுத்தி தனியாக புதியுகம் படைத்த மகான் ஐயா வைகுண்டர். முற்றும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.